غلمي أو بشعب.
முத்துபுலுசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் முத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 முதல் வானொலிகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் புத்தூர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செவிவனுக்கு காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று ஆகஸ்ட் மாதம் 30 சனிக்கிழமை 2025 நிகழ்ச்சியிலே இன்றும் முதலில் வளமை போன்று இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் ஊழ் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றொந்தன் உன்னை அறிவே மிகு. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றொந்தன் உன்னை அறிவே மிகு. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். நுட்பமான பல நூல்களை கற்றாலும் ஒருவரது ஊழ்வினையால் ஏற்படும் அறியாமையே மேலோங்கி நிற்கும் என விளக்கம் தருகின்றனர். பல்வேறுபட்ட நுட்பமான நூல்களை கற்றறிந்தாலும் அவரது அறிவு முழுமை பெறாது. ஒருவரது ஊழ்வினை காரணமாக ஏற்படும் அறியாமையே மேலோங்கி நிற்கும் எனலாம். கற்ற கல்வியானது அந்த அறியாமையை நீக்காது. அவரிடம் இயல்பாகவே இருக்கும் அறிவே முதன்மை பெறும். இதைத்தான் பிறவிக்குணம் என்பதோ? நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றொந்தன் உண்மை அறிவே மிகு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
சீலே தொடர்வது ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறப்பு பெரிய மோட்டுக்களின் சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிப்பவர்கள் பெரிய மோட்டுக்கள் குழுவினர்.
விரியம் ஓட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறி. நிகழ்ச்சியை தொடங்கும் முன் தமிழ் தமிழா வழங்குபவர் வாகை. தமிழ் என்ற சொல் இத்தன்னா சக அமல் என பெறப்பட்டது என்று சில மொழியியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். அமல் என்பதற்கு இனிமை, நயமுடையது, பசுமை என்பன பொருள். ஆகவே தமிழ் இனிமையான மொழி என முதன்மை பொருள் தருகின்றது. தொல்காப்பியர் செம்மொழி என்று சொல்லி அதனுடைய தூய்மையை மற்றும் அமைப்பு செம்மையை குறிப்பிட்டார். இப்போது 4 இலக்கியங்களில் தமிழ் எப்படி அழைக்கப்பட்டது என்று பார்ப்போம். முதலாவது தொல்காப்பியம். செம்மொழி என திகழும் தமிழ். இங்கு செம்மொழி என அழைக்கப்படுவதன் காரணம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை, செம்மையான இலக்கணமும் இலக்கியமும் தொடர்ந்து பேசப்பட்டும் பாடப்பட்டும் வந்த மரபு. இரண்டாவது பெரிபாடல். செந்தமிழ் இசைத்தென்றல் வீசுதுமே. செந்தமிழ் என்பது தூய்மையான இயல்பான தமிழ். இது இனிமையான ஒலி என்பதை குறிப்பிடும். மூன்றாவது பதிற்று பத்து. தமிழோடு செல்வம் வளப்பவன் தானே நலம். இங்கு மொழியை செல்வத்திற்கு ஈக்குவலாக குறிப்பிடுகிறார்கள். அதாவது தமிழை வளர்த்தால் அது பொருளாதாரமும் பண்பாடும் வளரும். நான்காவது நற்றிணை. தமிழ் போல் இனிது அருளோசை. தமிழின் இனிமை தெய்வீக அருளின் இனிமைக்கு ஒப்பிடப்படுகின்றது. இங்கு மொழி இறைவனின் குரல் போன்றது என குறிப்பிடப்படுகிறது. சங்க இலக்கியங்களில் தமிழ் என்றால் வெறும் மொழி மட்டுமல்ல, அது பாட்டு, இசை, இலக்கியம், பண்பாடு, ஒழுக்கம், அரசியல், காதல், வீர வாழ்க்கை ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது. உதாரணமாக ஐங்குறு நூறு புறநானூறு ஆகியன மனித வாழ்வின் அனைத்து பரிமாணங்களையும் தமிழ் வழியே காட்டுகின்றன. தமிழ் மொழி மனிதனை அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நான்கு வாழ்க்கை குறிக்கோள்களுக்கே அழைத்து செல்லும் கருவி. அதனால் தமிழுக்கு மொழி என்ற அர்த்தத்தை தாண்டி ஆன்மீகம் நிறைந்த உயிர் என பொருள் கொடுக்கப்படுகிறது. சங்க பாடல்களில் கூட தமிழ் உயிரோடு பிறந்த இசை என கருதப்படுகின்றது. இப்படி பார்க்கும் போது தமிழ் என்ற சொல் வெறும் மொழியல்ல, அது மொழி, பண்பாடு, வாழ்வியல், ஆன்மீகம் அனைத்தையும் உள்ளடக்கியது.
சிந்திக்க சில நிமிடம். வழங்குபவர் தாமரை. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, காய்ச்சலுடன் தலைவலியும் உள்ளது. உங்களிடம் காய்ச்சலுக்கான ரெண்டு மாத்திரைகளும் தலைவலிக்கான ரெண்டு மாத்திரைகளும் உள்ளன. இந்த நாலு மாத்திரைகளும் ஒரே அளவிலும் ஒரே நிறத்திலும் ஒரே வடிவத்திலும் ஒரே நிறையிலும் உள்ளன. இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால், இவை இந்த நான்கு மாத்திரைகளும் ஒன்றோடு ஒன்று கலந்துவிட்டன, கண்டுபிடிக்க முடியவில்லை. அதாவது எது தலைவலி மாத்திரை என்றோ அல்லது எது காய்ச்சல் மாத்திரை என்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இப்போது நீங்கள் தலைவலிக்கும் காய்ச்சலுக்குமாக இரண்டு மாத்திரைகளை எடுக்க வேண்டி உள்ளது. இந்த நான்கு மாத்திரைகளில் இருந்து இரண்டு மாத்திரைகளை நீங்கள் எவ்வாறு எடுத்து சாப்பிடுவீர்கள்? சிந்தியுங்கள் நேர்களே. பதில் இறுதியில்.
வாங்கோ வாங்கோ. என்ன குளிர் வந்த உடனே எல்லாரும் பதுங்கி விட்டீங்க போல இருக்கு.
நாங்க குளிர காணாத நாங்கள் தானே, இதான் உங்களுக்கு ஆடித்தாரோம்.
சரி சரி, அவ சும்மா தானே பாடி விடுறா, இதுக்கே இப்ப சண்டைய பிடிச்சோண்டு.
அது சரி, என்ன நீ இந்த குளிர் காலத்துல மரக்கறி எல்லாம் கொண்டு வாரு.
ஏன் குளிர் என்ற தோட்டம் செய்ய முடியாது?
அது சரி, என்ன ஒற்றே இல்ல குலையா பச்சை பசேலண்டி இருக்குது.
அதுவோ கேல், சில்வர் பீட், காலிஃபிளவர், ப்ரோக்கோலி, ஸ்பிரிங் ஆனியன்ஸ் எல்லாம் எவர்கிரீன் தான்.
பார்க்கவே ஆசையா இருக்கு. ரெண்டாலும் உணவும் இப்ப நட்டு நமக்கு விளைச்சல் எடுக்கக்கூடியதா இருக்குதோ?
அதுதானே, பனிங்ஸ்ல போய் பாருங்க, கார்டன் சென்டர்ல, கார்டன் சென்டர் மைத்தடன் பாக்கலாம். எல்லாத்திலையும் பெருசா எழுதி வச்சிருக்காங்க, விண்டர் வெஜிடபிள்.
மேல இருக்கு, அதையும் செல்வ வீட்டையும் நட்டால் தொடர்ந்து மாறி மாறி ஒன்றை புடுங்கி சமைக்கலாம். நடுகிறதும் சரியான ஈஸி, சும்மா ஒரு இடத்துல கிண்டி போட்டு நட்டு விட்டு அது தெண்ட வாடல முளைக்கும். கட்டாயம் நடுங்கோ, விண்டர் முழுவதும் ஏதோ ஒரு பச்சை கிடைக்கும்.
நான் வந்து காலிஃபிளவர், ப்ரோக்கோலி மற்றும் இந்த ஸ்பிரிங் ஒனியன் அதெல்லாம் நடுறேன். ஆனா இந்த நத்தி அப்பா, ஐயோ இந்த ஸ்லக்கும் ஸ்னெயிலும் அதுக்கு என்ன மருந்து போடணுமே தெரியல.
அடிக்கடி போட்டிருந்தா சரி.
ஸ்பிரிங் ஒனியன், ஸ்பிரிங் ஒனியன் என்ன செய்கிறீர்? லீட் சண்டை நெச்சு ஒரு முறை வாங்கினான், அது பிறகு பார்த்தா டேஸ்ட் வித்தியாசம், வேற சாமான் வேற.
ஸ்பிரிங் ஒனியன் இவ்வளவு நல்ல சாமான், சூப்புக்கு போடலாம், முட்டை பொரியலுக்கு போடலாம், நூடுல்ஸுக்கு போடலாம், ஃப்ரைட் ரைஸுக்கு போடலாம், இவ்வளவு வடிவ எல்லாம் செய்யலாம். நீ இப்படி கேக்குற
அப்படி என்றா விண்டரிலையும் மரக்கறி நடலாம் என்று சொல்றீர்? நல்ல விஷயமா தான் இருக்கு. தெரியாத ஆக்கள் எல்லாம் இன்றைக்கு போய் கேஎல் சில்வா பீட் ஸ்பிரிங் ஆனியன்ஸ் வாண்டி நடுங்கோ.
என்ன அறிவித்தல் மாறி கிடக்கு. முதல்ல கேஎல் என்றா என்னன்னு தெரிஞ்சாத்தானே. ஆனா நீ கேட்க முறை நானே சொல்றேன் சரியோ. கேஎல் வந்து ஒரு விதமான கீரை, கிட்டத்தட்ட இந்த இலை வந்து கோவா மாதிரி இருக்கும், ஆனா டேஸ்டும் அது மாதிரி தான் இருக்கும். கன விதமான கோவா இருக்கு. சின்னமா கொஞ்சம் சுருள் மாதிரி இருக்கும், கொஞ்சம் இலை விரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா சமைச்சு பாருங்கப்பா, நல்லா இருக்கும், நல்ல டேஸ்ட். சமையுங்க
நல்ல பிள்ளையர். என்ன எல்லாம் நடலாம், எப்படியும் சமைக்கலாம், எல்லாம் சொல்லி தந்திருக்குது. போய் நட்டு நல்ல ஹெல்த்தியா சாப்பிடுங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பூக்கண்டுகளும் விந்தருக்குல நடலாம். பூக்குறதுல எல்லாம் போய் கடையில வேறங்க நிறைய இருக்கு.
என்ன பூக்கண்டு விந்தருக்கு?
வாய்க்குல வராத நிறைய இங்கிலீஷ் பேர்கள் உமக்கு சொல்லியும் பிரியோசனம் விட கடையில வைப்பேன்.
வாய்க்குல வராது, சரி காதுக்குல போகும் தானே.
கிழங்கு வகையில கொஞ்சம்
சரி. அப்ப போயிட்டு வாரம் என்ன போய்
மனிஷுக்கு போங்க.
ஏர் மைட்டனுக்கு என்னோட வாரீங்க?
டீ வண்டி தருகிறோம், காஃபி அப்படின்னா.
ஓகே, காஃபி வண்டி தரலாம். வேறும்
குடிச்சிட்டு பூக்கொண்ட கொண்டாம வந்து சேரும்.
வழங்குபவர் அல்லி. நான் வந்து ஒரு கதை ஒன்று வாசிச்சேன், அந்த கதை வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். அந்த கதை என்னன்னு சொன்னா, ஒரு அரசன் ஒரு போட்டி ஒன்று அறிவிச்சானா. என்ன போட்டியண்டா? கோட்டை கதவுகளை கைகளால தள்ளி திறக்க வேணும். வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும். தோற்றால் என்ன நடக்கும் தெரியுமோ? தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும். அப்ப மக்கள் வந்து பலவாறாக யோசித்தார்களாம். கடைசியில யாரும் பயத்தில போட்டியில கலந்து கொள்ளல. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தானா. இப்ப எல்லாரும் அவன்கிட்ட போய், போட்டியில தோற்று விட்டால் கைகளை வெட்டி விடுவார்கள், உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும், கொஞ்சம் யோசி என்று சொன்னார்களாம். அவன் சொன்னானாம், இப்ப என்ன, நான் வென்றால் நானும் ஒரு அரசனாயிடுவேன், தோற்றால் கைகள் தானே போகும், உயிர் இல்லத்தானே என்று சொல்லிவிட்டு அந்த கோட்டை கதவை அந்த இளைஞன் தள்ளினானா. என்ன அதிசயம், கதவு சட்டென்று திறந்து கொண்டதா. ஏனென்றால் கோட்டை கதவுகள்ல பூட்டு போடவில்லை, அது திறந்துதான் இருந்திருக்கு. பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள். தோற்று விடுவோமோ, எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சிக்காமலேயே விட்டு விடுகிறார்கள். அனைவரும் அறிந்த முயல் ஆமை கதையில் முயலின் தோல்விக்கு முயலாமையே காரணம். என்ன நேர்களே, உங்களுக்கும் இந்த கதை பிடித்திருக்கா? சிந்தித்தீர்களா நேர்களே? உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, காய்ச்சலுடன் தலைவலியும் உள்ளது. உங்களிடம் காய்ச்சலுக்கான 2 மாத்திரைகளும் தலைவலிக்கான 2 மாத்திரைகளும் உள்ளன. இந்த 4 மாத்திரைகளும் ஒரே அளவிலும் ஒரே நிறத்திலும் ஒரே வடிவத்திலும் ஒரே நிறையிலும் உள்ளன. ஆனால் இவை ஒன்றோடு ஒன்று கலந்து உள்ளது, கண்டுபிடிக்க முடியவில்லை. அதாவது எது தலைவலி மாத்திரை என்றோ எது காய்ச்சல் மாத்திரை என்றோ கண்டுபிடிக்க முடியாத நிலையில் உள்ளது. இப்போது நீங்கள் தலைவலிக்கும் காய்ச்சலுக்குமாக 2 மாத்திரைகளை எடுக்க வேண்டி உள்ளது. இந்த 4 மாத்திரைகளில் இருந்து 2 மாத்திரைகளை நீங்கள் எவ்வாறு எடுத்து சாப்பிடுவீர்கள்? இதற்கான விடை, இந்த 4 மாத்திரைகளையும் எடுத்து அவற்றை சரி பாதியாக உடைத்து அந்த 4 மாத்திரைகளின் பாதிகளையும் எடுத்து, அதாவது 4 பாதிகளையும் எடுத்து மொத்தமாக 2 மாத்திரைகளை நீங்கள் சாப்பிட வேண்டும்.
என்ன நடந்தது? மூத்த தொங்க போட்டு கொண்டு வாரு.
எனக்கு சுகர் இல்லையாமாப்பா. தொங்க
நமக்கு சொன்ன சுகர் இல்லையானு டாக்டரோ நர்ஸோ
சங்க கடைக்கு போட்டு வரணும் அங்க சொன்னவங்க நீரே.
நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது விரியும் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற செப்டம்பர் மாதம் 6 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர் மறந்துவிடார்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற செப்டம்பர் மாதம் 6 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற தில்லி சிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கிறது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபை விடுத்திருக்கும் சிறப்பு அறிவித்தல், எமது மாணவர்களின் தேர்வு திறன்களை ஊக்குவிக்கும் முகமாக கடந்த வருடத்தில் இருந்து பிரித்தானிய தமிழ் தேர்வு சபையுடன் ஒருங்கிணைந்து நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபையினால் ஆண்டிறுதி தேர்வு நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த தேர்வு இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் தேர்வின் மாதிரியே அமைந்திருக்கும். வரும் அக்டோபர் மாதம் இந்த தேர்வு நடைபெற இருக்கின்றது. அதற்கான விண்ணப்பங்க படிவங்கள் தற்போது ஏற்றுக் கொள்ளப்படுகின்றது. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபையுடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இதற்கான மின் அஞ்சல் முகவரி insettamilexam@gmail.com அல்லது தொடர்புகளுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0221931276. மறந்துவிடாதீர்கள் தொடர்புகளுக்கு 0221931276. அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. ஆஸ்திரேலியா நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற பிறப்பில ஊடகவியலாளர், எழுத்தாளர் என பன்முக திறமை கொண்ட திருவாளர் ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களுடைய 6 புத்தகங்களினுடைய வெளியீட்டு விழா நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 தொடக்கம், இலக்கம் 13, மேவீதியில் அமைந்திருக்கின்ற போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். மறந்துவிடாதீர்கள் தமிழ் அன்பர்களே, நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 தொடக்கம், இலக்கம் 13, மேவீதியில் அமைந்திருக்கின்ற போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே 6 புத்தகங்களின் சிறப்பு வெளியீட்டு விழா இடம்பெற இருக்கின்றது. ஆஸ்திரேலியாவிலே வாழ்ந்து வருகின்ற திருவாளர் ஐங்கரன் விக்னேஸ்வரா அவர்களுடைய எழுத்தாக்கத்திலே வெளிவந்த 6 புத்தகங்களினுடைய சிறப்பு வெளியீட்டு விழா இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சிறப்பு நிகழ்ச்சி, தென்னிந்திய திரைப்பட துறையிலே திகழ்ந்த தமிழ். இந்த திரைப்பட பாடல் விமர்சனத்தோடு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்குரிய நண்பர் ஆசிரியர் திரு லீலப்பு அருள்தாசர் அவர்கள்.
இலக்கியமும் இலக்கணமும் இங்கிதமாய் கொண்ட மொழி எங்கள் இன் தமிழ் மொழி. அந்த மொழி இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழை பெற்று நிற்கின்ற மொழி, வரலாறு படைத்த மொழி, பேச்சு மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் ஏற்றமுற்றிருக்கும் மொழி, சங்கம் வளர்த்த மொழி, சன்மார்க்கம் சொன்ன மொழி, அறத்தை உரைத்த மொழி, அன்பை பொழிந்த மொழி, என்றுமே இளமையாய் இருக்கும் மொழி, அதுதான் தீன் தமிழ் மொழி, சிறப்பான மொழி. அந்த மொழி பட்டி தொட்டியெங்கும் பரவிட வைப்பதற்கு வாய்த்த ஊடகங்களில் ஒன்று வெள்ளித்திரை. வெள்ளித்திரையில் எங்கள் தமிழ் எழிலுடன் கொஞ்சி உலா வந்த பாங்கினை பார்ப்பது பரவசமாய் அமையும். வாருங்கள் பார்ப்போம் திரையில் மலர்ந்த தீன் தமிழை. 1931 அக்டோபர் 31 திரைத்துறையில் மிகவும் முக்கியத்துவம் மிக்க நாளாகும். அன்றுதான் காளிதாஸ் என்னும் பெயரில் பேசும் திரைப்படம் வெளிவருகிறது. அந்த வகையில் திரையில் தமிழை பேச வைத்த பெருமை முதல் வந்த காளிதாசுக்கும் அதன் குழுவினருக்குமே உரித்தானது எனலாம். மேடையில் பெரும்பாலும் புராண இதிகாச கதைகளே நாடகங்களாக நடிக்கப்பட்டன. ஆரம்ப காலங்களில் வெளிவந்த திரைப்படங்களும் நாடக பாணியில் புராண இதிகாச கதைகளையே திரையில் காட்டி நின்றன. அங்கு மேடை நாடகங்களில் கையாளப்பட்ட தமிழே ஆரம்ப திரைத்தமிழாய் மலர்ந்தது. ஆனால் இந்த நிலையில் மாற்றம் வராமல் இல்லை. நல்ல இலக்கிய தமிழை, அழகான தமிழை, உணர்ச்சி கொப்பளிக்கும் தமிழை, உயிரோட்டமான தமிழை திரையில் கொண்டு வந்த கொடுத்த மாற்றத்தை காணுவோம். இந்த மாற்றத்துக்கு வித்தாக பல வசன கர்த்தாக்களும் பாடல் ஆசிரியர்களும் வந்து அமைந்தார்கள் என்பதுதான் முக்கியம். இலக்கிய தமிழை இளங்கோவனம் சாரியும் திரையில் மலரச் செய்தார்கள். உத்தம புத்திரனில் சாரியின் தமிழ் திரையில் தீன் தமிழாய் மலர்ந்தது. கண்ணகியில் இளங்கோவன் தமிழ் தித்தித்தது. அடுத்து அறிஞர் அண்ணாவின் வேலைக்காரி வந்தது. அண்ணாவின் தமிழ் எதிகை மோனியாய் தீன் தமிழை திரைக்கு எடுத்து வந்தது. அடுக்குமொழி அண்ணாத்துறை என்றுதான் அவர் பின்னர் அழைக்கப்பட்டார். சட்டம் ஓர் இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு. அந்த விளக்கு ஏழைகளுக்கு கிடைப்பதில்லை. இந்த வசனத்தை மறந்தவர்களும் அல்ல, மறக்கத்தான் முடியுமா? அண்ணாவின் இளவலாய் வந்தவர் தமிழ்நாட்டின் மற்றொரு முதலமைச்சராய் மலர்ந்த கலைஞர் அவர்கள். கலைஞர் தீட்டிய வசனங்கள் இன்றளவும் பலரின் மனங்களில் சிம்மாசனமிட்டு இருக்கின்றது எனலாம். திரை தமிழில் திருப்பமாய் பராசக்தியின் வசனங்கள் அமைந்தன. நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன், சுயநலம் என்பீர்கள், என் சுயநலத்தில் பொது நலமும் கலந்திருக்கின்றது. ஆகாரத்துக்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அதை போல பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படமெடுத்து ஆடும் பாம்புகளே நெளிந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதுமில்லை நான், ஆனால் தீயை தாண்டியிருக்கிறேன். தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு, தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் என்ன விதிவிலக்கா? காண வந்த தங்கையை கண்டேன் கண்ணற்ற ஓவியமாக, காய்பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களமான பெயர். ஆனால் கழுத்திலே மாங்கல்யமில்லை, செழித்து வளர்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே பிள்ளை, கண்களிலே கண்ணீர். யார் குற்றம்? விதியின் குற்றமா அல்லது விதியின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் வீணர்களின் குற்றமா? இப்படி உணர்ச்சி புலம்பாய் கலைஞரின் தீன் தமிழ் திரையில் வந்து மலர்ந்து போயிருந்தது. மறக்க முடியா வசனங்கள் அவை. இவ்வாறு என்ப தமிழ் வெள்ளி திரையில் அள்ளி பருகும் அமுதமாக பாயத் தொடங்கி தமிழ்நாட்டில் ஓர் அரசியல் இயக்கத்தின் கொடியேற்றத்துக்கு ஆரம்ப குறியாக அமைந்தது என்பது ஓர் சரித்திரம் நாம் அறிந்ததே. நன்றி.
வெண்ணிலவை குடைபிடித்து வீசு தென்றல் தேர் ஏறி மென்குயில்தான் இசை முழங்க மீன் வரைந்த கொடியசைய கண்கவரும் பேரழகி கனகமணி பொற்பாவை அன்னநடை ரதியுடனே அழகுமதன் வில்லேந்தி தன்முல்லை தாமரை மா தனி நீளம் அசோகமெனும் வண்ணமலர் கனை தொடுத்தான் வையமெல்லாம் வாழ்கவென்றே. பொங்கும் கனிந்தோங்கும் கயர் கண்ணியே, அன்பெழும் தங்கம் கலந்திங்கம் தரும் கண்ணியே.
நீ இல்லை என்றால் வாடிடும் பை
தரும் இசையே அமுத நிலையே உனது செயலால் அந்த ரங்க சிந்து பாடுவார். அழகு தமிழே பழகும் இசையே அமுத நிலையே உனது செயலால் அந்த ரங்க சிந்து பாடுவார். சந்ததம் காதல் மந்திரத்தை தினம் நாடுவார். அணங்கே உன் மனம் கொண்டேன் மனம் தந்தேன் இணைந்தென்றால் சுகம் காணுவோ இணைந்தொன்றால் சுகம் காணுவோ கண்ணே வா
நீ வா.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது படித்ததில் படித்தது. பகிர்ந்து கொள்வதற்காக வான் அலைகளினூடாக வைஷ்ணவி.
எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் மாபெரும் சிங்கமும் பரிதாபத்துக்குரிய வகையில்தான் மரணப்பிடியில் வீழும். இளவயதில் சிங்கங்கள் ஆளும், துரத்தும், பிடிக்கும், தின்னும், விழுங்கும், வேட்டையாடும், மிச்சத்தை கழுதை புலிகளுக்கு விட்டு செல்லும். ஆனால் நேரம் சீக்கிரம் கடந்துவிடும். வயதான காலத்தில் சிங்கங்களால் வேட்டையாட முடியாது, கொள்ள முடியாது, தன்னைத்தானே காத்து கொள்ள கூட முடியாது. திரியும், உருமும், இறுதியில் கழுதை புலிகள் ஒன்று கூடி வயதான சிங்கங்களை அடித்து சாப்பிடும். அதுவும் சுலபமான மரணமாக இருக்காது. சிங்கங்கள் உயிரோடு இருக்கும் போது அவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து தின்பன கழுதை புலிகள். பொதுவாக ஒன்று இளவயதிலேயே வேட்டையாடும் போது ஏற்பட்ட காயங்களால் சிங்கங்கள் சாகும், இல்லையேல் வயதான காலத்தில் கொடூரமாக கொல்லப்பட்டு சாகும். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. மிகவும் குறுகிய காலகட்டமான இந்த வாழ்க்கை மிகவும் தற்காலிகமானது. அந்த தற்காலிகத்தை நான் சிங்கங்களில் பார்த்திருக்கின்றேன், வயதான ஆட்களின் வாழ்க்கைகளில் பார்த்திருக்கின்றேன். நீண்ட காலம் வாழ்ந்து இறுதியில் வலிமையுற்று விழும் ஒவ்வொரு உயிரிலும் பார்க்கின்றேன். இந்த உலகில் நிரந்தரம் என்று ஒன்றுமில்லை. காதல், ஆற்றல், தகுதி, திறமை ஆகிய அனைத்தும் காலத்தால் அழியும், காணாமற் போகும். அதனால் பண்பாக நடந்து கொள்ளுங்கள், அன்போடு இருக்க பழகுங்கள். கடந்த காலம் நன்றாக கழிய எதிர்காலம் செழிப்பாய் அமையும். உங்களின் மீதும் உங்களை படைத்த இறைவன் மீதும் எப்போதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். நன்றி.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
தந்தை இறைவன் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ பிள்ளைக்கு தந்தை